ஒரு அழகான கிராமத்துல சிரிஷா ஹேமா அப்படிங்கிற அம்மா பொண்ணு இருந்தாங்க. ஹேமாவோட அப்பா இறந்து போனதுனால சிரிஷா ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டுல வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு அதுல வர பணத்தை வச்சு ஹேமாவை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டாங்க. அப்படி நாட்களும் நகர்ந்துச்சு. ஒரு நாள் எப்பவும் போலவே சிரிஷா வீட்டு வேலைக்கு போனாங்க. அப்படி வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க கால் வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க. அவங்க காலுக்கு பெரிய அடி பட்டுச்சு. வலி வலி அப்படின்னு சொல்லி சிரிஷா கத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்களுடைய முதலாளி அவங்க பக்கத்துல வந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அவங்க காலுக்கு பலமா அடிபட்டதுனால உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க டாக்டர் அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரஜினி கிட்ட இப்படி சொன்னாங்க.
அவங்க காலுக்கு ஃப்ராக்சர் ஆயிருக்குங்க, அதனால ஆபரேஷன் பண்ணணும்.
சரி பண்ணுங்க, காசு நான் கொடுக்குறேன்
அப்படின்னு ரஜினி சொன்னான். அதுக்கப்புறம் டாக்டர் அவங்களுக்கு வைத்தியத்தை பார்த்து காலுக்கு கட்டு போட்டாங்க. விஷயம் தெரிஞ்சதும் அவங்களுடைய பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா. அம்மாவை பார்த்ததும் அவ ரொம்ப கவலைப்பட்டா. ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சு. ரெண்டு நாளுக்கு அப்புறம் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. ஹேமா அம்மாவை பார்த்துக்கிட்டு வீட்டுக்கிட்டேயே இருந்தா. ஆனா அவங்க கிட்ட பணம் இல்லை அப்படிங்கறதுனால ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டாங்க. அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க.
ஐயோ கடவுளே, ஏன்பா என்னை சோதிக்கிற? இப்ப எங்க வீட்டோட நிலைமைய பாருப்பா. சாப்பிட சாப்பாடு கூட இல்ல. என் பொண்ணு பசியில துடிச்சுக்கிட்டு இருக்கா
அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க. அதை எல்லாத்தையும் பார்த்த அவங்க பொண்ணு அம்மாவை சமாதானப்படுத்தினான்.
அம்மா கவலைப்படாதம்மா, நான் ரஜினி அம்மா வீட்டுக்கு போறேன், நான் போய் வேலை பார்க்கறேன்.
ஐயையோ, என்னாலேயே அந்த வீட்டில் வேலை செய்ய முடியாதும்மா. இதில் நீ எப்படி செய்வ? ஒருவேளை ஏதாவது தவறி போய் உடைச்சிட்டேன்னா அவங்க உன்னை திட்டியே தீத்துடுவாங்க. அவங்க எவ்வளோ நல்லவங்களோ அவ்வளோ கோபக்காரங்களும் தான். வேண்டாம்மா, நீ எங்கே வேலைக்கு போகாத.
அம்மா நான் வேலைக்கு போகலன்னா எப்படின்னு சொல்லு. உனக்கு மருந்து வாங்கணும்ல, வீட்டையும் பார்த்துக்கணும், நான் வேலைக்கு போகாமல் இருக்க முடியாதும்மா
அப்படின்னு அம்மாவை சமாதானப்படுத்தினா ஹேமா. கடைசியில் வேற வழி இல்லாம ஹேமா வீட்டு வேலைக்கு போனா. அவங்க அம்மாவும் சரின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில் குழந்தை ரஜினி வீட்டுக்கு போனா.
ரஜினி அம்மா, நான் இன்னைக்கிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரேன். எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குற மாதிரியே தினமும் எனக்கு பணம் கொடுங்க.
சரி, அதெல்லாம் கொடுக்குறேன். ஆனால் நீ மட்டும் தினமும் வேலைக்கு வரணும், சொன்னதை சொன்னபடி செய்யணும், சரியா
அப்படின்னு சொன்னா ரஜினி. அதுக்கு குழந்தை சரின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவ அன்னையிலிருந்து அந்த வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவ கிளம்பும் போது அவளுக்கு பணம் கொடுத்தா ரஜினி. அந்த குழந்தை அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அம்மாவுக்கு தேவையான மருந்து, அப்புறம் பழங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு போனா. இப்படி நாட்களும் நகர்ந்துச்சு. ஒரு நாள் அந்த குழந்தை ரஜினி வீட்டில் பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொருள் கை தவறி கீழே விழுந்து உடைஞ்சு போயிடுச்சு. அதை பார்த்ததும் ரஜினிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு.
அடியே, உனக்கு நான் சம்பளம் கொடுக்கறதுக்கு நீ தினமும் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை போட்டு உடைச்சிக்கிட்டே தான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த பொம்மைனா என் பொண்ணு பிரேமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவ வந்து கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது?
அதுக்குள்ள பிரேமா அங்கே வந்துட்டா. உடஞ்சி போன அந்த பொம்மையை பார்த்துட்டு,
அம்மா இந்த பொம்மையை உடைச்சது யாரு? எப்படிமா உடஞ்சி போச்சு? எனக்கு இந்த பொம்மை வேணுமா? எனக்கு இந்த பொம்மை வேணும்.
அடியே பாத்தி அடி, இப்போ அந்த பொம்மையை நான் எங்கிருந்து எடுத்துட்டு வர? அந்த பொம்மை இங்கே எங்கேயும் கிடைக்காது
அப்படின்னு ரஜினி ஹேமாவை பயங்கரமா திட்டினா. அப்படி தினமும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவளை திட்டுறதும் அடிக்கிறதுமா இருந்தா. அவங்க பண்றது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் குழந்தை மட்டும் எந்த பதிலும் சொல்லாம வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தா. அவங்க வீட்டுக்கு திரும்பி போகும்போது பணத்தை வாங்கிட்டு போவா. அப்படி நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் ரஜினி அவளுடைய பொண்ணு பிரேமாவை கூட்டிக்கிட்டு, வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ, நாங்கள் ஒரு வேலையை வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னு ஹேமா கிட்ட சொல்லிட்டு போனான்.
சரிம்மா, நீங்கள் மறுபடியும் வர வரைக்கும் நான் வீட்டை பத்திரமா பார்த்துக்கிறேன்
அப்படின்னு சொன்னான். அதுக்கு ரஜினி சரி அப்படின்னு சொல்லி பிரேமாவை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே போயிட்டா. ஹேமா வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் இருந்த பீரோவோட கதவு திறந்துருந்துச்சு. அந்த கதவை மூடலாம் அப்படின்னு ஹேமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே இருந்த தங்க வளையல் டப்பா கீழே விழுந்துருச்சு. அதுக்குள்ள இருந்த எல்லா வளையலும் கீழே விழுந்துருச்சு. ஹேமா அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டா.
ஐயோ, இந்த வளையல் எல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு
அப்படின்னு சொல்லி அந்த வளையல் எல்லாத்தையும் பெட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா ஹேமா. இப்படி இருக்கும்போது ரஜினி அவ மனசுக்குள்ள,
ஐயோ, பீரோ கதவை பூட்டவே மறந்துட்டேனே. எல்லா நகையும் அந்த பீரோக்குள்ளே தானே இருக்கு. இந்த ஹேமா வேற என்ன பண்ணுவாளோ ஒன்றும் புரியலை. பிரேமா, நீ இங்கே இரு, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்
அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவளோட வீட்டுக்கு போனா. அப்போ ஹேமா பாக்ஸில் வளையல் எடுத்து வைக்கிறத பார்த்தா. ரஜினி அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டா.
அடியே ஹேமா, நான் நினச்ச மாதிரியே நீ பண்ணிக்கிட்டு இருக்க. வீட்டில் இருக்கிற தங்க வளையலெல்லாம் எடுத்துட்டு போய் இங்கிருந்து ஓடி போயிடலான்னு பார்க்குறியா? நீ இப்படிப்பட்டவ அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. இனிமே எங்கள் வீட்டு பக்கம் வந்துடாத. அப்படி வந்த உங்கள் அம்மா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன்.
அம்மா, நான் எந்த தப்பும் செய்யலம்மா. நீங்கள் தான் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க.
என் கண்ணார பார்த்ததுக்கப்புறம் கூட உன் பேச்சை நம்புறதுக்கு நான் பைத்தியக்காரி இல்லை
அப்படின்னு ரஜினி அந்த பொண்ணை வெளியே போக சொன்னான். பாவம் ரஜினி அழுதுகிட்டே ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா.
இப்போ பணம் எதுவும் இல்லாமல் நான் வீட்டுக்கு எப்படி போகிறது? நான் எந்த தப்பும் பண்ணாமல் அம்மா என்னை வெளியே அனுப்பிட்டாங்க
அப்படின்னு சொல்லி ஹேமா அழுதுகிட்டு இருந்தா. அதுக்குள்ளே ஒரு வயசான அம்மா அங்கே வந்தாங்க. குழந்தை அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து,
யாரு பாப்பா நீ? எதுக்கு அழுதுகிட்டு இருக்க?
அம்மா, என் பேரு ஹேமா. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. எங்க அம்மா இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க வீட்டுல வேலை பார்த்தாங்க. அந்த வீட்டுல இன்னைக்கு என் மேல பழிய போட்டுட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. நான் எந்த தப்பும் செய்யல, ஆனாலும் அவங்க அப்படி பண்ணாங்க. அவங்க பணம் கொடுக்காம நான் வீட்டுக்கு போக முடியாது. ஒருவேளை அப்படி போனா இன்னைக்கு நானும் அம்மாவும் பசியோட தான் இருக்கணும். ஒருவேளை எங்க அம்மா கிட்ட அங்க நடந்த விஷயத்த சொன்னா எங்க அம்மா என்ன தப்பா எடுத்துப்பாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு
அப்படின்னு அழுதுகிட்டு ஹேமா நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த வயசான அம்மா கிட்ட சொன்னான்.
கவலைப்படாத பாப்பா, நீ எந்த தப்பும் பண்ணல இல்லையா? நீ உண்மையதான சொல்லிருக்க. உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கவலைப்படாத, உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லு. நான் இப்போ உனக்கு ஒரு பெட்டியை கொடுக்குறேன். அதை நீ வழியில எங்கேயும் திறந்து பார்க்காம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திறந்துப்பாரு
அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டியை அங்க வரவழைச்சு அந்த வயசான அம்மா மறைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹேமா அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா. அங்க ஹேமா அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. அதுக்கப்புறம் அந்த பெட்டியை திறந்து அவ பார்த்தா. அதுல விதவிதமான தங்க வளையல்கள் இருந்துச்சு. அதை பார்த்து ஹேமாவும் அவளுடைய அம்மாவும் ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்குள்ள அங்க ஒரு பெரிய வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சம் அவளுடைய அம்மாவோட காலை குணமா கிடைச்சு. அதை பார்த்ததும் அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பெரிய வெளிச்சம் வந்துச்சு. அப்போ அவங்க வீடு முழுக்க தங்க வளையல்கள் நிறைஞ்சி இருந்துச்சு. அதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க.
கடவுளே, இப்போவாவது எங்க மேல உனக்கு கொஞ்சமாவது கருணை வந்துச்சு. அந்த அம்மா யாருன்னே தெரியல, எங்களுக்கு பெரிய உதவியை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நாங்க நன்றி கடன்பட்டிருக்கோம். ஜென்ம ஜென்மத்துக்கும் நன்றி மறக்க மாட்டோம். அம்மா ஹேமா, இதுக்கப்புறம் நம்ம யாருக்கிட்டையும் வேலை பார்க்க வேண்டாம். இந்த தங்கத்தை வச்சுக்கிட்டு நம்ம வியாபாரம் ஆரம்பிக்கலாம். எல்லாமே நல்லபடியா நடக்கும். யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லை
அப்படின்னு ஹேமாவோட அம்மா அவங்க பொண்ணு ஹேமாவுக்கு தைரியம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அன்னையிலிருந்து அவங்க தங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.